إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فأعرض عمن تبلى عن ذكرنا ولم يرد إلا الحياة الدنيا ذلك مبلغهم من العلم إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بمن اهتدى صدق الله العلي العظيم. سنيتكم مريضيك مرياء كلوري النذفر أنبن أنبر நாதர் ஹஜ்ரத் அவர்களே, கல்லூரியின் ஆசான்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, கல்லூரிக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரமுகர்களே, கொடைவல்லர்களே, பட்டம் பெற்று வெளியாக இருக்கின்ற மாணவர்களை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய ஊடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, அவருடைய குடும்பத்தினர்களே, பட்டம் பெற்று வெளியாகி வீரநிலை போட இருக்கின்ற அன்பு இளமுளமாக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த மாலை பொழுது ஒரு பரக்கத்துகள் நிறைந்த, கயிறுகள் நிறைந்த ஒரு மாலை பொழுதாக இருக்க இறைவனை பிரார்த்தித்தவனாக, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சில கருத்துக்களை நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல மாதங்களுக்கு முன்னாலேயே எனக்கு அழைப்பு தந்து அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹவாவுடன் ஷரீஃபுதீன் ஹாஜியார் அவர்கள் காணும் பொழுதெல்லாம் இந்த நாளை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வேண்டுகோளை, அவருடைய கட்டளையை என்னால் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிர்வாக சபைக்கும் நன்றி தெரிவித்து நேரடியாகவே உரைக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் உரை நிகழ்த்துவது என்பது ஒரு கடினமான, ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், இங்கே இரண்டு தலையங்கங்கள் இருக்கிறது. ஒன்று பட்டமளிப்பு விழா, இரண்டாவது மதரசாவுக்காக வேண்டி, கல்லூரிக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடிய கொடை வல்லர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பணியையும் பாராட்டி அதே போன்று இன்னும் ஒன்றும் இருக்கிறது. ரமலானும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ரமலானை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த குறுகிய நேரத்தில் இந்த மூன்று தலையங்கத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுடன் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு பல வகையான வளங்களை கொடுத்திருக்கிறான். சோர்ஸ், பல வகையான வளங்களை கொடுத்திருக்கிறான். இந்த வளங்களை எல்லாம் நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும், நல்லதுக்கு செலவழிக்க வேண்டும் என்பது இறை கட்டளை. பொதுவாக சொல்ல போனால், நல்லவைகளை செலவழிப்பது என்று சொல்லும் பொழுது அனைவருடைய உள்ளத்திலும் வருவது பணத்தை செலவழிப்பது, பணத்தை வாரி வழங்குவது, பணத்தை கொடுப்பது என்றுதான் நாங்கள் அதற்கு பெரும்பாலும் அர்த்தம் கொடுப்போம். அப்படிப்பட்ட அர்த்தங்கள் தான் குர்ஆனுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்புகளிலும் அப்படிப்பட்ட அர்த்தங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு எதை வழங்கி இருக்கின்றோமோ அதை அவர்கள் செலவழிப்பார்கள். அங்க பணம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை, பணம் என்று சொல்லி மட்டுப்படுத்தவும் இல்லை. அதை நாங்கள் தான் மட்டுப்படுத்திக் கொண்டோம். பணம் தான் செலவழிக்கப்படும் என்பதாக, பணம் மட்டுமல்ல. ஒருவருக்கெல்லாம் பணத்தை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கெல்லாம் அறிவை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கெல்லாம் நிர்வாக திறமையை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கெல்லாம் சுபஹானஹுவத்தஆலா செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கெல்லாம் எழுத்தாற்றலை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கெல்லாம் வீரத்தை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள், ஒவ்வொரு வகையான வளங்கள், ஒவ்வொரு வகையான செல்வம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். செல்வம் என்பது அந்த பொருளுக்குரிய பொருள் மாத்திரமல்ல செல்வம், அறிவு செல்வம். செல்வாக்கு என்பது பெரும் செல்வம். பணக்காரர்களுடைய பணத்தை எண்ணி முடிக்க முடியும், செல்வாக்குள்ள மக்களுடைய செல்வாக்கை எண்ணி முடிக்க முடியாது. பணக்காரர்களுடைய பணத்தை எண்ணி முடிக்க முடியும், எவ்வளவு பணம் இருக்கிறது அதனை மதிப்பீடு செய்ய முடியும். ஆனால் செல்வாக்கு படைத்த மக்களுடைய செல்வாக்கை யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. என்ன செல்வாக்கு என்பதால், ஒருவருக்கு 1000 பள்ளி கட்டல ஒரு பணக்காரருக்கு, ஆனால் ஒரு செல்வாக்குடையவருக்கு லட்சக்கணக்கான பள்ளிகளை கட்டி வைக்க முடியும். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, திறமைகள், வளங்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும், மனிதர்களை வாழ வைக்க பயன்படுத்தப்பட வேண்டும். ஒன்றை அடிமனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் நான் வாழ வந்தவன் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவன். இந்த உலகத்துக்கு நான் வாழ வந்தவன் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவன். அவன்தான் முஸ்லிம். பிறர் என்னை கொண்டு எப்படி வாழ முடியும், பிறருக்கு எப்படி என்னால் உதவி செய்ய முடியும், பிறருடைய வாழ்வாதாரத்தை எப்படி என்னால் பூர்த்தி செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதைத்தான், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார்கள். நாங்கள் எல்லாரும் படித்திருக்கிறோம், ஒரு ஆட்டுத்தலை 7 வீடுகளை சுத்தியது, யுத்தகலத்தில் தண்ணீருக்காக வேண்டி மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள், சக்கராத்தில் இருக்கிறாங்க, தண்ணீர் தாகம், தண்ணி தாகம். அந்த நேரத்தில் கூட நான் வாழ்வதை விடவும், இந்த தண்ணீர் சொட்டை குடித்து நான் வாழ்வதை விடவும், பிறரை வாழ வைப்பது நல்லவென்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு போனார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும், யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. தனக்கு தேவையானவைகளையும், தனக்கு தேவை ஜகாத்து கொடுக்கிறது 97.5 வீதமான பணத்தை வைத்துக் கொண்டு 2.5 வீதத்தை கொடுக்கிறோம், 97.5 வீதத்தை வைத்துக் கொண்டு 2.5 வீதத்தை கொடுக்கிறோம். அதற்கு யூஸ் அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா இல்ல, தனக்கு தேவை, என்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், என் குடும்பத்துக்கு தேவை இல்லை, அதனை கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடியவர்கள் போது நினைக்கக்கூடாது, நான் ஏதோ பெரிய சாதனை செய்கிறோம் என்று சொல்றேன். இது எந்த சாதனையும் கிடையாது. ஒன்று சொல்லுகிறேன், மன உறுதியாக சொல்லுகிறேன், உங்களுடைய பணம் நல்லவைகளுக்கு செலவழிக்கப்படுவது என்பது உங்களுக்குத்தான் சிறப்பு. உங்களுடைய பணம் நல்லவைகளுக்கு செலவழிக்கப்படுவது என்பது உங்களுக்குத்தான் சிறப்பு. மதரசாவுக்கு சிறப்பு கிடையாது, அமைப்புகளுக்கு சிறப்பு கிடையாது, பள்ளிவாசல்களுக்கு சிறப்பு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பணம் நல்லவைகளுக்கு செலவழிக்கப்படுகிறது. கொடை என்று சொல்லக்கூடிய வெறுமனே பணத்தை கொண்டு மாத்திரமல்ல, ஒரு துஆவை கொண்டும் கொடை கொடுக்க முடியும். அதனால தான் அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்ன கிதாப் இருக்கிறது, கஸஸுல் நபியீன், நபிமார்களுடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இருந்து ஆரம்பித்து நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஈமானியத்தான் ஒரு கதை சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், வகானு அக்ஸருஹும் ஃபுகரா, நபிமார்கள் அநேகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவர்கள், ஏழைகள். நபிமார்களில் அநேகமானவர்கள் ஏழைகள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவர்கள், அன்றாட உழைத்து வாழக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் நபிமார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் கொடை கொடுப்பதில் அவர்களை மிகைத்தவர்கள் யாரும் கிடையாது. கொடை கொடுப்பதற்கு பெரியவராக பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஏழைகளுக்கும் கொடை கொடுக்கலாம். وكان النبي صلى الله عليه وسلم اجود الناس اجود ما يكون في رمضان حديث மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய பணம் ஒரு நல்ல கர்மத்துக்கு ஒரு நல்ல விடயத்துக்கு செலவழிக்கப்படுகிறது என்பது எனக்குத்தான் சிறப்பே தவிர, அது நான் யாருக்கு கொடுக்கிறேனோ எந்த இடத்துக்கு செலவழிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்குரிய சிறப்பு அல்ல, இது எனக்குரிய சிறப்பு. ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பிரபல்யமான கிதாப் இருக்கிறது ஜாதுல் மஆத் என்பதாக. நான் பொதுவாக சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், உலமாக்கள் இந்த கிதாபை ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் படிக்க வேண்டும். ஐந்து பாகங்கள், தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்க வேண்டிய ஒரு கிதாபு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், வைத்தியம் தொட்டு, திருமணம் தொட்டு, குடும்ப வாழ்க்கை தொட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை தொட்டு, இறைவனுக்கு எனக்கு விடையிலுள்ள உறவுகளை எப்படி சீராக்கிக் கொள்வது என்பது தொட்டு, எங்களுக்கு மக்களுக்கு விடையிலுள்ள உறவுகளை எப்படி சீராக்கிக் கொள்வது என்பது தொட்டு, அனைத்தையும் சுபஹானல்லாஹ் ஒரு ஈமானியத்தான உணர்வுடன் பேசியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடையை பற்றி, எப்படிப்பட்ட ஒரு கொடையாளி, எப்படிப்பட்ட ஒரு கொடை மல்லர் அவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுவை போன்று தொழ முடியும், தொழுகிறோம், தொழுகைக்கு முயற்சிக்கிறோம், சல்லு கமா ரஐத்து முனி உசல்லி, அவர்களை போன்று ஹஜ் செய்ய வேண்டும், இல்ல அவர்களை கூட ஹஜ், அவர்களை விடவும் கூடுதலாக ஹஜ்களை முடித்திருக்கிறோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவர்களை விடவும் கூடுதலாக உம்ரா செய்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கொடை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹி கொடை எப்படிப்பட்ட கொடை, ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது சுபஹானல்லாஹ், சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவுடைய கொடையை இப்படியும் சொல்கிறார்களா, சொல்றாங்க, நான் இருக்கிறத அப்படியே வாசிக்கிறேன். كان رسول الله كان صلى الله عليه وسلم اعظم الناس صدقه بما ملكت يده وكان لا يساله احد شيئا عنده الا اعطاه قليلا قليلا كان او كثيرا وكان عطاؤه عطاء من لا يخاف الفقر وكان العطاء والصدقه احب اليه احب شيء اليه كان سروره وفرحه بما يعطيه اعظم من سرور الاخذ بما ياخذه كان اجود الناس بالخير سبحان الله سبحان الله صلى الله عليه وسلم கொடையை பத்தி சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு கொடையாளி, எப்படிப்பட்ட ஒரு கொடையாளி. அந்த கொடையை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீகால அந்த இமாம் மீகாலாக சொல்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுப்பார்கள், அவர்களை மிகைத்த கொடையாளிகள் யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு கொடை கொடுப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார் என்று சொன்னால், வாங்குறவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விடவும் கொடுத்தவருக்கு சந்தோஷம். உதாரணமாக விளங்க சொல்கிறேன், உங்கள் தொத்தர் வந்து கேட்டாரு, மகளிட கல்யாணம் இருக்கு, உதவி செய்யும் சொன்னீங்க, நீங்க கேட்டீங்க அவரிடத்துல எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும். அவர் யோசிச்சு பார்த்து சொன்னார், எதிர்பார்த்து வந்தது 50,000 ரூபாய். சரி, கேட்கிறாரு தானே, கேட்போமே என்ன வரப்போகுது. அவர் 1,00,000 ரூபாய் கேட்டார். அவருக்கு தேவை 50, கேட்டது 1,00,000. இவர் கொடுத்தார் 2,00,000 ரூபாய். யோசித்து பாருங்க பார்ப்போம், அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவருடைய தேவைக்கு அதிகமாக பணம் கிடைத்திருக்கிறது. சொல்றாங்க கையில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த வாங்குறவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விடவும் பன்மடங்கு கொடுத்த நபிக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா காரணம், வாங்கினவருடைய 2,00,000 ரூபாய் இல்லா போயிடும், அது எங்கேயோ போய் முடிந்துவிடும். அது திருமணத்தில் வலிமாவுக்கு செலவழித்து, அது ஏதோ ஒரு பெட்ரூம் செட் வாங்கி, அல்லது சாப்பிட்டு வலிமா கொடுத்து, அது எப்படியோ முடிந்து போய்விடும். ஆனால் கொடுத்தவருடைய 2,00,000 ரூபாய் அவரை சுவர்க்கம் வரைக்கும் எடுத்துக் கொண்டு போகும். எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேட்கும் பொழுது உதவிகள் போயிடுறாங்களா, நாங்க யாரும் நினைக்க கூடாது, இது எனக்கு கிடைத்த எங்களை கண்ணியப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க கண்ணியப்படுத்த வேண்டாம். நாங்கள் தான் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். என் எங்களுக்கு ஒரு சுவர்க்கத்துக்கு போவதற்குரிய வழியை நீங்கள் காட்டித் தருகிறீர்கள். எங்களுடைய பணம் நல்ல வழியில் செலவழிக்கப்படுவதற்கு ஒரு அமைப்பை, ஒரு தருணத்தை உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இவர்களைத்தான் நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சதகாவை பற்றி. ஃபதாரத்தன் யகூனு சதகத்தன் வதாரத்தன் யகூனு ஹிபத்தன் வதாரத்தன் யகூனு ஹதியத்தன் சில கட்டங்கள் சொன்னம். ஒரு ஏழையினுடைய கடைக்கு போய் சுபஹானல்லாஹ், இதுவும் கொடை, இதுவும் தர்மம். ஒரு ஏழையினுடைய கடைக்கு போய் சாமான வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த சாமான திருப்பி கொடுத்துருவாங்க வித்து கோப்பான்னு சொல்லி. சில சந்தர்ப்பங்கள்ல கடையில சாமான வாங்கிட்டு மிச்ச காட்சி வாங்காம வருவாங்க, இதை வச்சுக்கொண்டு சொல்லி கடையில சாமான வாங்கி விட்டு மிச்ச காட்சி திருப்பி எடுக்காம வர்றது, இதுவும் சதகா, இதுவும் தர்மம். ஒரு திரும்பி நாங்க ஏறி வாரோம், 80 ரூபாய் மீட்டர்ல பில் வந்திருக்குது, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வாங்களேன், இது என்ன தர்மம், இது என்ன சதகா, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த தர்மங்கள், சதகாக்கள். எப்படி தொழுகையில பல வகையான தொழுகைகள் இருக்கிறதோ தர்மத்திலும் பல வகையான தர்மம் இருக்கிறது. இவைகளை பற்றி எல்லாம் மிக விரிவாக ஆழமாக ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இன்று இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கொடை கொடுப்பது என்பது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நல்ல பழக்கமாக மாறிவிட்டது. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நேற்று இரவு நான் வெளியில் இருந்தேன். இன்னொரு நிறுவனம், இலங்கையில் இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அனாதைகளை பராமரிக்கக்கூடிய, ஆதரவற்றோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நேற்று முந்தின முதலாம் தினம், அதாவது வெள்ளிக்கிழமை பின்னேறம் ஒரு நிகழ்ச்சி செய்தார்கள். ஒரு நிகழ்ச்சி, சுமார் ஒரு 50 குடும்பங்களை அழைத்து அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் அனாதைகளை பற்றி பேசி இருக்கிறார்கள். நான் இருக்கவில்லை, ஆனால் அந்த ஊர்ல நான் இருந்தேன். எனக்கு நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் சந்தித்தோம், எப்படி நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணினவர் சொல்றாரு, முஃப்தி சாப் நாங்கள் 5 லட்சங்கள் வைத்திருந்தோம், நீங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு விருப்பம், அதை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி பெண்களுடைய பக்கத்திலிருந்து ஒரு அன்பிழப்புக்கு 4 காப்புகளை போடப்பட்டு யாரு எவருன்ற பேரு கூட எழுதப்பட்டில்ல, இதை இந்த கருமத்துக்கு பாவீங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னுடைய காப்பு இது பாதிக்கப்படுத்துமே. அன்புக்குரியவர்கள், இப்படியாக சொல்லுவதற்கு ஏராளம் இருக்கிறது. நல்ல கொடை கொடுக்கக்கூடிய உள்ளம், வாரி வழங்கக்கூடிய உள்ளம். எனவே அனைவரும் கொடுக்க வேண்டும். ஏழைகளும் தர்மம் செய்ய வேண்டும். பணக்காரன் மட்டுமல்ல, வசதி படைத்தவன் மட்டுமல்ல, படித்தவர்களும் கொடுக்க வேண்டும். தன்னுடைய செல்வாக்கை பாதிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்குரிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருவானார். பட்டத்துக்கு வெளியாகக்கூடிய உலமாக்களை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களையும் ஊக்குவிக்கலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் இவ்வளவு நாளும் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தீர்கள். உங்களுக்கு மேலால் ஒரு ஆசான் இருந்தார், ஒரு அதிபர் இருந்தார், உங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுடைய தவறுகளை எல்லாம் அவர்கள் திருத்தி தந்தார்கள். உங்களுக்கு அவர்கள் முரசிதுகளாக இருந்தார்கள். உங்களுக்கு அவர்கள் நசீகத்துகள் செய்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, பராமரிப்பிலிருந்து நீங்கள் விலகி, நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு நீங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சமூகம் உங்களை பார்க்கிறது, நீங்கள் யார் என்பதாக. நான் மிக அன்பாக சொல்லுகிறேன் உளமாக்களை, உளமாக்களுக்கு அன்பு, உளமாக்களே, அன்பு சகோதரர்களே, இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். உண்மையை சொல்லுவது கடமை என்ற உணர்வுடன் சொல்லுகிறேன். உண்மைகள் சொல்லப்படாவிட்டால் மலக்குமாவுடைய லானத்துக்குரிய மக்களாக மாறிவிடுவோம் என்ற அச்சமும் இருக்கிறது. உண்மைகள் சொல்லப்படாவிட்டால் மலக்குமார்கள் பயந்தவராக சொல்லுகிறேன். தயவு செய்து உளமாக்களே, கண்ணியமானவர்களே, சமூகத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காதீர்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காதீர்கள், மார்க்கப்படி வாழ்ந்து காட்டுங்கள், அவ்வளவு போதும். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், மார்க்கப்படி வாழ்ந்து காட்டுங்கள். அதனால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் பேசும்போது சொல்கிறது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. டோன்ட் டீச், டீச் பண்ண வானம், லெட் தம் டு லேர்ன், அவர்கள் எங்களை பார்த்து படித்துக் கொள்ளட்டும், பணிவையும் படிக்கட்டும், தைரியத்தையும் படிக்கட்டும், வீரத்தையும் படிக்கட்டும், கொடையையும் படிக்கட்டும், சகிப்புத்தன்மையை படிக்கட்டும், எங்களை பார்த்து படிக்கட்டும். அப்படிப்பட்ட உதாரண புருஷர்களாக, அப்படிப்பட்ட ரோல் மாடல்ஸாக, அப்படிப்பட்ட உஸ்வத்துல் ஹசனா பொருந்தியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொண்டால் எங்களுக்கு இருக்கிற கண்ணியம் வேற, எங்களுக்கு இருக்கிற கண்ணியம் வேற. யாருடைய வாழ்க்கையில நான் பேசுவது என்னிடத்தில் இல்லை என்றிருந்தால் என்னை அல்லாஹ் மன்னிப்பானாக, என்னை அல்லாஹ் மன்னிப்பானாக. நான் பேசுவது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய சத்தம் உங்களுக்கு கழுதையின் சத்தத்தை போல் இருக்கும். இன்ன அன்கரல சுவாத்தில சவுத்துல் ஹபீர், உங்களுக்கு தெரியும், மசலுஹும் கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமந்த கழுதைகளை போன்று என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. கற்றபடி நடப்போம், கற்றபடி வாழுவோம், கற்றபடி வாழ்ந்து காட்டுவோம், கற்றவருக்கு உதாரணமாக இருப்போம், கற்றபடி நடக்கிறோம் என்பதற்கு உலகம் சாக்கி சொல்லட்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிவானாக. ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு கிதாபில் குறிப்பிடுகிறார்கள், உங்களை என்னை பற்றி, உங்களை பற்றி கதவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தங்க வார்த்தைகளால் மக்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், தன்னுடைய செயல்பாடுகளின் ஊடாக மக்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். சொல்லும் செயலும் முரணாக கூடாது, எப்பொழுதுமே கற்றபடி நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய கல்விக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய செகுலர் எஜுகேஷன் சொல்லுங்கள், அல்லது வேர்ல்ட் எஜுகேஷன் சொல்லுங்கள், அல்லது பிரைமரி அப்படிக்கு ஏதாவது ஆர்டினரி எஜுகேஷன் எந்த பேரை வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை கிடையாது. மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கக்கூடிய படக்கூடிய கல்விக்கும் மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படக்கூடிய கல்விக்கும் ஏனைய இடங்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய கல்விக்கு இடையில் இருக்கக்கூடிய அடிப்படையான மூணு வித்தியாசங்களை சொல்கிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள். உலகத்தில் அனைவரும் படிக்கிறவர்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்கு நான் ஒரு பட்டதாரி, நான் படித்தவன், எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்லி சொல்லுவதற்கு படிக்கிறாங்க. நாங்க படிக்கிறது அதற்கல்ல, கற்றபடி நடப்பதற்கு. எஜுகேஷன் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்கல்ல கல்வி, கல்வி கற்றபடி நடப்பதற்காக வேண்டி. அதனால தான் ஹதீஸ்களை நாங்கள் படித்திருக்கின்றோம், இல்ம கூட்டிக் கொண்டோம், அமல் கூட இல்லை என்று சொன்னால் அந்த இல்மு என்ன நரகத்தின் பக்கமாக நெருக்கமாக்கி வைக்கும், சுவர்க்கத்தை விட்டும் தூரமாக்கி வைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, மதரசாக்கள் ஓதி கொடுக்கிற கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டி அல்ல, எதற்கு என்று சொன்னால் கற்றபடி நடப்பதற்காக வேண்டி. இரண்டாவது அடிப்படையான வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த நாட்டுக்கு 250 மதரசா என்று கேட்கிறீங்க? எங்களுடைய குறிக்கோளை விளங்குங்கள். நாங்கள் எதற்கு மதரசா வைத்திருக்கிறோம்? எங்களுடைய மதரசாக்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய மதரசாக்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்தில் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ரைட்ஸ் பத்தி தெரியும். எதை பத்தி தெரியும்? உரிமை போராட்டம், ரைட்ஸ். ஏன் ரைட்ஸ் என்ன? எனக்கு என்ன இருக்கிறது? ஆனா உலகத்தில் யாருக்குமே தெரியாது என்ற கடமைகள் என்ன என்பதாக, நான் என்ன செய்ய வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாது, அனைவருக்கும் தெரியும் என்ன. இருந்தால் எனக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ் என்ன, ஆனா எனக்கு தெரியாது என்ற நேபருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதாக. வாப்பக்கு தெரியாது மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மகனுக்கு தெரியாது வாப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உளவாக்கலுக்கு பொதுமக்களுக்கு தெரியாது உளவாக்கலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாங்க மதரசாக்கள் சொல்லிக் கொடுப்பது ரைட்ஸ் அல்ல, ரைட்ஸுக்கு போராட மாட்டார்கள். உலகத்தில் இருப்பான் என்றிருந்தால் ஸ்ட்ரைக் பண்ணாம, இருவரவு காலமும் ஸ்ட்ரைக் பண்ணாம, எந்த புரோட்டஸ்டும் பண்ணாமல், ஹருத்தால் செய்யாமல் எங்களுடைய கடமைகளை செய்வதாக இருந்தால் அது உளமாக்கலாக மட்டும்தான் இருப்பார்கள். சம்பளம் கூட்டித்தர இல்லைன்னு ரோட்டுக்கு வர மாட்டாங்க, சம்பளம் கூட்டித்தர இல்லைன்னு மதரசாக்களை மூட மாட்டாங்க, சம்பளம் கூட்டித்தர இல்லைன்னு பள்ளியை விட்டு வெளியே போக மாட்டாங்க. நீங்க செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்வோம் என்பது இவர்களுடைய ரத்தத்தில் அடிப்படையாக கலக்கப்பட்டிருக்கிறது. எனவே புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் யாருதான் செய்யல, ஐசி ரூமுக்கு பேஷண்ட் மவுத் ஆகிறான், டாக்டர் சொல்றாரு நான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்றேன். இதுக்குத்தான கல்வி என்று சொல்றோம், இதுக்குத்தான கல்வி என்று சொல்றீங்க. யாருதான் செய்யல ஸ்ட்ரைக், யாருக்கு சொல்ல முடியும்? பல்கலைக்கழக பட்டதாரிகளா, இந்த நாட்டினுடைய அறிவர்களா, இந்த நாட்டினுடைய ஆசான்களா, இந்த நாட்டினுடைய மாணவர்களா, இந்த நாட்டினுடைய பாராளுமன்றமா? வெளிநடப்பு செய்யவில்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் வெளிநடப்பு செய்த இடம் அல்ல, இந்த உலகம் கடமை செய்த இடம். உளமாக்கல் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரைட்ஸை மறந்து விடுங்கள், அதை நாளை தியாகத்தில் வாங்கிக் கொள்ள முடியும். கடமைகளை செய்ய பாருங்கள், என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன பொறுப்பை செய்வோமே. அடுத்தது முக்கியமான மூணாவது வித்தியாசம், மூணாவது வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய மதரசாக்களுடைய அடிப்படையில் தான் எங்க மதரசாக்களை நாங்கள் யாரும் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, உதவி செய்ய சொல்லிக் கொடுக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் கல்வி எதற்கு தெரியுமா? சமயங்களுக்கு. ஓ லெவல் முடிஞ்சதுமே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், லோ படிச்சா இது கிடைக்கும், அக்கவுண்டிங் செஞ்சா இது கிடைக்கும், மெடிசின் செஞ்சா இவ்வளவு சம்பளம், இதுக்கு இவ்வளவு ஜாப் டிமாண்ட் இருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்க ஒரு நாள் மன சொல்லிக் கொடுக்கறது இல்ல, நீ படிச்சு வந்தால் உனக்கு சமூகத்தில் சேவை செய்யலாம், சமூகத்தில் பணிபுரியலாம், சமூகத்தை வாழ வைக்கலாம், சமூகத்தை தூக்கி விடலாம், சமூகத்துக்காக நீ குரல் கொடுக்கலாம் என்பதுதான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திற்குரிய அத்துணை கல்வியில் இருக்கு, இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக் கொண்டால் இந்த ஜாப்ல இவ்வளவு ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு சிங்களமும் தெரியவென்றால் மேல போய்விடலாம், எனக்கு ஆங்கிலம் தெரியவென்றால் சிஓவாக மாறிவிடலாம். உலகத்தில் படிப்பது கற்பதனுடைய நோக்கம் எதுவாக மாறிவிட்டது? சவைவலுக்காக வேண்டி படிக்கிறாங்க. நாங்க சொல்லுகிறோம், நாங்க சொல்லுகிறோம், நாங்க சவைவலுக்கு படிக்க இல்ல, எங்கட வாழ்வு கல்லாக போதுமானவன், எங்கட வாழ்வை அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். நாங்க சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் படித்தது, நாங்கள் வாழ்வது பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி, பிறருக்கு குரல் கொடுப்பதற்காக வேண்டி. எனவே கண்ணியமான சங்கையான உளமாக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எதற்கும் பயப்படாதீர்கள். உலகம் எதையும் சொல்லட்டும், உலகம் எதையும் சொல்லட்டும், ஒரு தமிழ் சகோதரர், ஒரு தமிழ் சகோதரர், இந்தியாவைச் சேர்ந்த ஒரு சகோதரர் கரியாக பாடின ஒரு பாடலை, ஒரு கரியை நான் உங்களுக்கு கரியாக பாடாமல் அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், நாய் குறைச்சது கூட குறைச்சு கொண்டே இருக்கு, என்ன செய்வாங்க இவங்க, என்ன வேலை? உலகம் உன்னை பார்த்து குறைக்கும், தன் நம்பிக்கையை நழுக விடாதே, தன் நம்பிக்கையை நழுக விட வேண்டாம். இல்ல நீங்க குறைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமில்லை, நாய் என்ன தெரியுமா, யாரும் கிடைக்க இல்லை குறைக்கிறதுக்கு, தன் நிழலை பார்த்தாவது குறைக்கும், தனக்கு பக்கத்தில் உள்ள நிழலை பார்த்து குறைக்கும், அதுதான் நாய். அப்படிப்பட்ட இவர்கள் குறைப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்க ஒரு போதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி, மிரண்டு விடாதே. இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி, மிரண்டு விடாதே. சொல்லிவிட்டு சொல்கிறார், ஒவ்வொரு வாயிலும் இருப்பது ஒற்றை நாக்கு, ஒவ்வொரு வாயிலும் இருப்பது ஒற்றை நாக்கு, ஆனால் உலகின் வாயில் இருப்பது இரட்டை நாக்கு. உலகத்துக்கு இரண்டு நாக்கு இருக்குது, முகத்துக்கோ ஆக்களை கண்டா பேசுறது ஒரு நாக்கில், ஆக்களை விட்டு வெளியே போனா பேசுறது இன்னும் ஒரு நாக்கில், மனிதனுக்கு இருப்பது ஒரு நாக்கு, ஆனால் உலகத்துக்கு இருப்பது ரெண்டு நாக்கு. அதனால பயப்பட வேண்டாம், மிரட்டுவார்கள் அஞ்ச வேண்டாம், வீரநடை போடுவோம், போட்டு போகலாம், நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள், நான் படித்தவன் உங்களை ஆர்வப்படுத்த வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், உலகின் வாயை தேய்த்திடு, உலகின் வாயை தேய்த்திடு, அல்லது இரண்டு காதுகளையும் இருக்க பொத்திக்கொள். உலகத்துடைய வாய் கொண்டு ஜிப் கொண்டு போட்டு வாய மூடணும், அப்படி இல்லைண்டா என்னுடைய காது இரண்டையும் இருக்க பொத்திக் கொள்ள வேண்டும். இது குரானுடைய ஆயத்து, இது குரானுடைய ஆயத்து. சொல்லிவிட்டு சொல்லுகிறாரே, உலகின் வாயை தேய்த்து விடுவது கடினம், உலகின் வாயை தேய்த்து விடுவது கடினம், செவியை இருக்க மூடிக்கொள்வது சுலபம், செவியை மூடிக்கொள்வது சுலபம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வீரனடை போட்டு நீங்க போக போறீங்க, என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும், எங்களை கொண்டு என்ன ஆக வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பணிகளை செய்ய முனையுங்கள். சோம்பேறிகளாக மாறிவிடாதீர்கள், ஏழாவது அஜிதண்டு செல்லக்கூடிய இயலாமைக்குள்ளவர்களாக மாறிவிடாதீர்கள். எப்பொழுதுமே எதையும் சாதிக்கலாம், சாதித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியத்துடன் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். உங்களுடைய நாட்கள் மணக்கட்டும், உங்களுடைய மாதங்கள் மணக்கட்டும், உங்களுடைய வருடங்கள் மணக்கட்டும், உங்களுடைய வாழ்வையே அல்லாஹ் மனமாக்கி வைப்பானாக. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய அனைவருக்கும் வரலாறு கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய அனைவருக்கும் வரலாறு கிடையாது. சில சந்தர்ப்பங்கள்ல நான் வெள்ள தெய்வல மகல்லாவை சேர்ந்தவன், ஜனாதாக்களை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள், எங்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன சார் சொல்லுங்கள் என்று சொல்லி ஜனாதாவை பற்றி சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது, அப்படி சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது, பிறந்த நாளை பற்றி சொல்லவா, பிறந்த இடத்தை பற்றி சொல்லவா, அவர் கட்டின வீட்டை பற்றி சொல்லவா. உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வரலாறு கிடையாது, சும்மா போறாங்க. அது அரசியல் பொறுப்புகளும் போய்க் கொண்டிருக்கிறார்கள், உளமாக்களும் போய்க் கொண்டிருக்கிறார்கள், கல்வி மாக்களும் போய்க் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் போறாங்க. சரித்திரம் ஒன்று இல்ல சொல்றதுக்கு, நீங்க கட்டின வீடு சரித்திரமா, உங்களுடைய தொழில் நடவடிக்கை சரித்திரமா, உங்களுடைய குழந்தைகள் சரித்திரமா. நீங்க மட்டுமல்ல வீடு கட்டுவது, காக்கைகள் வீடு கட்டுகிறது. நீங்க மட்டுமல்ல குழந்தை வளர்ப்பது, மிருகங்களும் குழந்தை வளர்ப்பது. இல்லை, யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். அது மசூத் அலி சபாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் ரஹ்மான் பர்ஜியாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நலீம் ஹாஜியராக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏசிஎஸ் ஹமீதாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பத்ருதீன் மஹமூதாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் எல்லாம் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் தனக்காக வேண்டி அரசியல் செய்யவும் இல்லை, இவர்கள் சமூகத்துக்காக வேண்டி, முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்ல, நாட்டுக்காக வேண்டி அரசியல் செய்தவர்கள், நாட்டுக்காக வேண்டி நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதியாக வாழ்ந்தவர்கள். எனவே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கெல்லாம் சரித்திரம் எழுதப்பட வேண்டுமோ அவர்கள் தனக்காக வேண்டி வாழ மாட்டார்கள், அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி வாழ்வார்கள். அப்படிப்பட்ட உளமாக்களாக இந்த குடும்பத்தை அல்லாஹ் வைப்பானாக, இவர்களுடைய வாழ்வை அப்படிப்பட்ட வாழ்வாக்கி வைப்பானாக, இவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும், இவர்களுடைய வரலாறுகள் பதிக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட முத்துக்களாக இவர்களை அல்லாஹ் மாற்றுவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடன் ரமலானை நெருங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை நானும் ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆயத்துக்கு உடம்பட்டவனாக, ஆயத்துக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ரமலான் இன்னும் ஒரு 20 நாள், 19 நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நெருங்கி இருக்கிறது. எத்தனை பேர் அதற்கு முன்னால் மன்னரையை சந்திக்க இருக்கிறோமோ தெரியாது. அல்லாஹ் ஆயுள்களை நீடித்து வைப்பானாக, அழகான ரமலானை தந்தருவானாக. மிக அன்பாக சொல்லுகிறேன், எங்களை வீட்டுக்கு வரவிருக்கிற விருந்தாளியை வரவேற்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ரமலானை வரவேற்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். மிக அன்பாக சொல்லுகிறேன், ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? நாம் அனைவரும் எங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்வோம். பாவமற்றவர்களாக, குறையற்றவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக நாங்கள் ரமலானை சந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். தௌபா செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஏன் காரணம், அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த உலகத்தில் ஈமானுக்கு பிறகு செய்யப்பட்ட முதலாவது அமல் இஸ்திக்ஃபார் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொலை இல்ல, நோம்பு பிடிக்க இல்ல, ஜகாத்து கொடுக்க இல்ல, அவங்க செஞ்ச முதலாவது வேலை உலகத்துக்கு வரும் பொழுதே ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, இந்த உலகத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது செஞ்ச வேலை தௌபா செய்வதும் இஸ்திக்ஃபார் செய்வதும் பாவ மன்னிப்பு தேடுவதும். நாங்க எல்லாரும் குற்றவாளிகள், எங்க எல்லாரிடத்திலே தவறுகள் இருக்கிறது. ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் அந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. யார் யாருக்கெல்லாம் குடும்ப சண்டைகளும் பிரச்சனைகளும், யார் யாரோட பேசுறீங்க இல்ல, நான் நானவோட பேசுறதில்ல, என் குடும்பத்தில் சண்டை, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் வாப்பாவோட பேசுறதில்ல, நான் சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை, சல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு எதிர்க்கொரு ரமலான், உங்களுக்கு எதிர்க்கொரு ரமலான், என்னை எனக்கு சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டால் ரமலான் என்னை சுத்தப்படுத்த போகிறதா, என்னை எனக்கு சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டால் ரமலான் என்னை சுத்தப்படுத்த போகிறதா. முதலாவது சொல்லுகிறேன், அனந்தரத்தில் சண்டையா, குடும்ப பிரச்சனையா, பெற்றோருடன் பிரச்சனையா, கள்ள தொடர்புகளா, காதல் என்பது திருமணம் முடிக்காதவர்களுக்கு மட்டுமல்ல இருக்கிறது, காதல் என்பது, கள்ள தொடர்புகள் என்பது திருமணம் முடித்ததற்கு பிறகு கூடுதலாக இருக்கிறது. அந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டுதானா நீங்க நவைத்து சௌபகதி சொல்ல போறீங்க, அந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டுதானா அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் சொல்ல போறீங்க. மிக அன்பாக சொல்லுகிறேன், அந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை பெறுவானா. இரண்டாவது முயற்சி செய்வோம், நானும் நீங்களும் முயற்சி செய்வோம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக. அது என்ன தெரியுமா, ஹலாலான உணவை கொண்டு நோன்பு பிடித்து ஹலாலான உணவை கொண்டு நோன்பு திறக்க முயற்சிப்போம். இன் அல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. ஹலாலான உணவு முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்வோம். ஹலால் மட்டும் இல்லை, கலப்படம் இல்லை, ஏமாற்றம் இல்ல, அனந்தரத்தில் துரோகம் இல்ல, ஹலாலாக சம்பாதித்த உணவு, இந்த உணவை கொண்டு நோம்பு பிடிப்போம், நோம்பு துறப்போம், அதற்கு முயற்சிப்போம். எந்த வீடு, எந்த வீட்டில் நான் வாழுகிறேனோ இந்த வீடு ஹலாலான வீடு, இந்த வீடு யாருக்கும் துரோகம் செய்யாம வாங்கப்பட்ட வீடு, இது பேங்க்ல இல்ல, இது எந்த சொந்த வீடு, அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருவானா. ஹலாலுக்கு முயற்சி செய்யுங்கள், ஹலாலான உணவை கொண்டு நோம்பு துறப்போம், ஹலாலான உணவை கொண்டு நோம்பு பிடிப்போம், ஹலாலான உணவை கொண்டு பெருநாளை கொண்டாடுவோம், அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருவானாக. மூணாவது முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த நாட்டில் 10% முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை கூட வாழக்கூடிய 90% மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு தெரியும் நோம்பு வரப்போகிறது, ஆனால் அவர்களுக்கு நோம்புண்டா என்னன்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, நோம்புண்டா கஞ்சி தாங்கோ, நோம்புண்டா என்ன சொல்லுவாங்க, சமுசா தாங்கோ. அதைத்தான் நாங்கள் கொடுத்து நோம்பை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம். தயவு செஞ்சு சொல்லுகிறேன், உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களை குடும்பம் குடும்பமாக அழைத்து, பெரிய பெரிய இஸ்தாரங்கள் செஞ்சு வேலை இல்லை, பெரிய பெரிய இஸ்தாரத்தை செஞ்சு எந்த ப்ரொடக்டிவே நீங்க காண மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் தண்ட சூழல்ல, தண்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களை வீடுகளுக்கு வரவழைத்து, ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக உட்கார வைத்து நோன்பு திறக்கிறதை அவர்களுக்கு காட்டுங்கள். எங்க பிள்ளைகள் நோன்புடித்திருக்கிறார்கள், காலையில 4 மணிக்கு சாப்பிட்டாங்க, இதுவரை இதை ஒன்றும் சாப்பிட இல்லை, இது எங்களுக்கு அல்லாஹினால் தரப்பட்ட ஒரு கட்டளை, அல்லாஹினால் தரப்பட்ட ஒரு ஏவல், நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், எங்களை நோன்பு இதுதான் நோக்கம், அல்லாஹ் நோன்பு பிடிக்க ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த பசியை எங்களுக்கு உணரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நோன்பு திறந்தோம். நோன்பு திறந்ததுக்கு பிறகு துஆ கேட்கிறோம், அந்த துஆவுல நாங்க கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக, எங்களை சூழ இருக்கக்கூடிய மக்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக. அவன் உள்ளத்துல யோசனை வரத்தானே செய்யும், அட இவன் நரகத்தை விட்டு அவனும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு எனக்கும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுறானே என்று சொல்லி அவன் உள்ள மாறும். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களை அன்பாக அழைத்து, அவர்களுக்கு இஃப்தார் செய்யுங்கள். முடியும் என்று தான் சொல்லுகிறேன், 4 மணிக்கும் கூப்பிடுங்க சஹர் செய்ய வாங்கன்னு சொல்லி. நாங்க எப்படி சஹர் செய்கிறோம், நாங்க எப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறோம், நாங்க எப்படி இறைவனை பிரார்த்திக்கிறோம், நாங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்றாடுகின்றோம், எங்களுடைய சமுசாவும் எங்களுடைய வட்டிலாப்பமும் எங்களுடைய புரியானியும் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுடைய இரவுகள் உங்களுக்கு தெரியாது. வந்து பாருங்கள் எங்களுடைய இரவுகளை என்று சொல்லி எங்களுடைய இரவையும் காட்டுவோம், பகலையும் காட்டுவோம். மிக அன்பாக சொல்லுகிறேன், பள்ளிவாசலுடைய ஐமாக்கள் இமாம்கள் இதற்கு வழிநடத்த வேண்டும், இதற்குரிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு அங்க வந்து ஆம்புல பொங்குல எல்லாரும் ஒன்று உட்கார்ந்து மாட்டு மத்தை சேர்ந்த சகோதரோட நாங்க சேர்ந்து கரைந்து போகக்கூடாது, நாங்க இருந்து கொண்டு அவர்களை அவர்கள் எங்களை கண்டு மாற வேண்டும். அதற்குரிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்வோம். அது நீண்ட தலையங்கமாக இருந்தாலும் சுருக்கமாக இதை சொல்லிவிட்டேன். கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், நான் உண்மையிலேயே நீயத்து வைத்து விட்டேன், இந்த ரமலான்ல இந்த ரமலான்ல இந்த போனுக்கும் தௌபா செய்வோம், இந்த வாட்ஸ்அப்பும் வானம், இந்த பேஸ்புக்கும் வானம், இந்த ஒன்றுமே வானம், இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நோம்பு பிடிப்போம். அப்படி யாருக்கும் போன் தேவைன்றிருந்தால் டேட்டாவை வச்சிடுவோம், டேட்டா தேவையில்லை போன் மட்டும் இருக்கட்டும். ஏண்டா உங்களோட கையில போனை வச்சுக்கொண்டு குரான் எடுத்தா அதை போனை பார்க்க மாட்டீங்க, குரானை பார்க்க மாட்டீங்க, போனத்தான் பார்ப்பீங்க. நான் தான் நீயத்து வச்சிருக்கிறேன், ஆரம்ப 20 நோன்புக்கு இன்ஷா அல்லாஹ் டேட்டா இல்ல போனை மட்டும் பாதிப்பேன், கடைசி 10க்கு அதுவும் தேவையில்லை. அல்லாவோட இருக்கிற உறவை மட்டும் வளர்த்துக் கொள்வோம். 355 நாள் சமூகத்தோட வாழ்ந்தோம், ஒரு 10 நாள் சமூகத்தோட உள்ள உறவை துண்டித்து விட்டு இறைவனோட உள்ள உறவை வளர்த்துக் கொள்வோமே, எந்த பிள்ளைகளையும் நல்லா பாதுகாப்பான், எந்த குடும்பத்தையும் நல்லா பாதுகாப்பான் என்ற உணர்வோட மிக அன்பாக சொல்கிறேன். இந்த சோசியல் மீடியா, எங்கட கையில் இருக்கிற வாட்ஸ்அப், எங்கட கையில் இருக்கிற பேஸ்புக் எங்களை எங்க கொண்டேச்சு சேர்க்கும் என்றது தெரியாது. எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸ் பேச்சு முடிஞ்சிச்சது, எத்தனையோ பேருக்கு கள்ள உறவுகள் உருவாகி விட்டது. எனவே அன்புக்குரிய மாணவர் அன்பு சகோதரர்களே, மிக வினயமாக சொல்கிறேன், இந்த செய்தியை சீரியஸாக எடுங்கோ. இந்த ஒரு மாத காலம் எங்களுக்கு டேட்டா தேவையில்லை, நாங்க பாவிக்கிறது போன் மட்டும்தான் பாவிப்போம், தேவைக்கு பாவிப்போம். வாட்ஸ்அப்ல வர தராவே 8:20 கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. பெருநாள் தொழுக கிரவுண்ட்ல தொழணுமா பள்ளிவாசல்ல தொழணுமான்றத அதுக்கு இப்ப பதில் சொல்ல தேவையில்லை, பெருநாள் முடிஞ்சு பார்ப்போம் அதை இன்ஷா அல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை முன்னிட்டு சொன்ன இந்த 4 நசீஹத்தும் எனக்கு தேவை, அதனால சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலுக்குரிய தௌஃபீக்கை தந்தருவானாக, அமலுக்குரிய பாக்கியத்தை தந்தருவானாக, உங்க அனைவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இதோ வீரனடை போட இருக்கின்ற உலமாக்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, உங்களுடைய வாழ்வை ஒரு வரலாறாக அல்லாக்கி வைப்பானாக, உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் ஒரு சரித்திரமாக ஆக்கி வைப்பானாக, உங்க அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்லதை நாடுவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த நிர்வாக சபை குல்லியத் இமாம் சாஹிபுடைய நிர்வாக சபை மௌலானா ஃபாசில் ஃபாரூக் உட்பட ஷரீஃபுதீன் ஹாஜியா உட்பட இங்கிருக்கக்கூடிய மதரசாவுடைய அதிபர் அன்பு சகோதரன் அன்பு நண்பர் ஒரு தியாகத்துடன் பாடுபடக்கூடிய அன்பு நண்பர் நாதர் ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றி கூறி சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த உங்களுக்கு ஜஸாகல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.